السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، صلى الله عليه وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. ولا ذاها هنا كلمة بارتك وركلك هذا السنان ولا السلام منيبك إكرن கடைசி நம்முடைய பாடத்தில் நாம் முக்கியமான சில விடயங்களை பார்த்தோம். கடைசியாக பார்த்த விடயம்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற நேரத்தில் அரபு பிரதேசத்தில் அதனுடைய நிலைமைகளை நாம் பார்த்தோம். அதில் முக்கியமாக ஒரு மிக முக்கியமான ஒரு கிதாபை நாம் சொன்னோம், அபுல் ஹசன் அலி ஹுஸ்னின் நதவி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் எழுதின கிதாப் மாத அஃபஸ்ர அலாலம் இன்ஹிதாத்துல் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய வீழ்ச்சினால உலகம் இழந்ததென்ன என்ற அடிப்படையில் அந்த கிதாபில் விபரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்புக்கு முன்னால அரபு பிரதேசம் எப்படி இருந்துச்சு, பாரசீகம் எப்படி இருந்தது, சைனா எந்த நிலைமையில் இருந்தது, ரோம் எந்த நிலைமையில் இருந்தது, மக்கள் எந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, ஒரு இருள வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படி இருந்தும் மக்களிடத்துல அரபியர்களிடத்துல சில நல்ல தன்மைகள் இருந்ததுன்னு சொல்லி நான் சில விஷயங்களை சொன்னேன். அந்த நல்ல தன்மைகளை குறிப்பாக சில விஷயங்களை நான் இன்றைக்கு நான் அத பாடத்துடைய ஆரம்பத்துல சொல்றேன். ஒன்று வியாசர், விருந்தாளிகளை நல்ல உபசரிக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு அரபிகள். யார் சரி விருந்தாளிகளாக வந்தாங்கன்னா அவங்கள நல்லா கவனிப்பாங்க, அவங்கள நல்லா உபசரிப்பாங்க. அந்த காலத்துல ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய எல்லோருக்கும் உணவு இலவசமாக கொடுக்கப்பட்டது குரைஷியின் மூலமாக. நான் அதான் சொன்னேன், அப்துல் முத்தலிப் ஹாஷிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அப்பா செஞ்ச வேலை என்னென்னா வந்து எல்லாருக்கும் இலவசமாக சாப்பாடு கொடுப்பாங்க. அதே போல குறும்பு இருந்துச்சு, அவங்க எப்படி செய்வாங்கன்னா 6 மாசம் தொழில் செய்வாங்க, 6 மாசம் பொறுக்கு வந்திருப்பாங்க. அவங்க வியாபாரிகளா அல்லாஹ் சூரத்துல் குரைஷ் லீலாக்கு குரைஷ் என்று சொல்லக்கூடிய சூறால அரபிகளுடைய வியாபாரம், அவங்க வெளியே போவாங்க. அப்ப அந்த காலத்துல பல கஷ்டங்கள், வெளியே இருக்கிற நேரத்துல குடும்பத்துக்கு பல கஷ்டங்கள் சிரமங்கள், அந்த நேரத்துல குடும்பம் அதை சகிச்சு கொண்டிருக்கும், வந்ததுக்கு பின்னால சிரமங்கள் அதை சகிப்பாங்க. இன்னும் ஒரு எளிமையான வாழ்க்கை, அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருந்தும் பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை அவங்க வாழல, எளிமையான வாழ்க்கையை வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் விரும்பினது நபி அவங்க துஆ செய்தாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஹீனி மிஸ்கீனா, யா அல்லாஹ் இனி ஒரு மிஸ்கீனாகவே வாழவே. மிஸ்கீன் சொல்ற நேரத்துல பணம் இல்லாதவன் அல்ல, ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய. வஅமித்னி மிஸ்கீனன், இன்னும் மிஸ்கீனாகவே எனக்கு மௌத்த தாயா. வஹ்ஷுர்னி கதன் மஅ ஜும்ரத்தில் மசாகீன், நாளைக்கு கியாமத்தினால எனக்கு மிஸ்கீன்களோட என்னை அல்லாஹ் எழுப்பாட்டுவேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எளிமையான வாழ்க்கை, சாதாரணமான வாழ்க்கை, உட நட பாவேல் இது எல்லாத்திலையும் அரபிகள் ஒரு சாதாரண மெயின்டைன் பண்ணாங்க. இப்ப தெரியும், இந்த காலத்துல எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பல விஷயங்கள விலை உயரும். யாரும் எளிமையா வாழ்றாங்களோ எக்கனாமியில எந்த சிக்கல் நடந்தாலும் அவங்களுக்கு அது பாதிக்காது, எளிமையா வாழ்றாங்க. அவங்களோட வாகனம் எளிமையான ஒரு வாகனம், அவங்களோட வீடு ஒரு எளிமையான வீடு, வீட்டுல பல லைட் பல்ப் போட்டு சும்மா துறன்மா வச்சிருந்தாண்டா எலக்ட்ரிசிட்டி பில் மேல போனா அவர் மேலதான் பாப்பாரு. எளிமையான வாழ்க்கையை வாழ்றாங்க, அதனால எங்க உலக வாழ்க்கையும் இல்லை. மூணாவது அவங்க அடிப்பணிய கூட தன்மை இருந்துச்சு, அரபியல் இருந்த நல்ல தன்மைகள் அடிப்பணியக்கூடிய தன்மை இருந்துச்சு. அவங்களோட தலைவர் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடப்பான். மோட மக்கள் தான் யுத்தம் செஞ்சாங்க, ஆனா தலைவருக்கு அடிப்பணியக்கூடிய தன்மை இருந்துச்சு. இன்னும் அவங்க நல்ல வியாபாரிகளா இருந்தாங்க, சில ஊர்களுக்கு சில கிராமங்களுக்கு வியாபாரத்துக்கு போவாங்க, நேர்மையான முறையில வியாபாரம் செய்வாங்க, வியாபாரத்துல மோசடி செய்ய மாட்டாங்க. நேர்மையான முறையில் என்ன செஞ்சாங்க, வியாபாரம் செய்வாங்க. அந்த ஊர் வாசல் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுப்பாங்க, நீங்க நல்ல மக்களப்பா நீங்க தலைமைத்துவத்தை எடுங்க. அவங்க எங்கேயும் போயிட்டு அந்த ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் ஆசுள்ளவங்களாக இருக்கல. அதான் அந்த காலத்திலிருந்து எல்லா மன்னர்களும் விளங்கி இருந்தாங்க, இது அரபிகள்டா யாரப்பா வருவாங்க எங்கள்கிட்ட எளிமையா வருவாங்க, நாங்க ஏதாவது கொடுத்தா எடுத்துட்டு போயிட்டுருவாங்க. அதனால்தான் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போனதுக்கு பின்னால ஆச்சரியப்பட்டாங்க, இப்ப ஒரு வித்தியாசமான ஒரு மெசேஜோட வாரிகளே. இந்த அடிப்படையில் இந்த தன்மைகள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இந்த தன்மைகள் அரபிகள்கிட்ட குரைஷிகள்கிட்ட இருந்ததுனால அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கோத்திரத்துல அந்த அரபிகள்கிட்ட இருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொன்னான், அல்லாஹு யஅலமு ஹைசு யஜஅலு ரிஸாலத. அல்லாஹ் தெரியும் எங்க அல்லாஹ்வுடைய ரிஸாலத்தை தூதுவத்தை அனுப்பி வைக்கணும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாரு. ஏன் இந்த நல்ல தன்மைகள் இதனால தான் அரபிகள் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களை வரவேற்றாங்க. பல சம்பவங்கள் நஜ்ஜாஷி மன்னிடத்துல போன நேரத்துல வரவேற்றாங்க. இவங்கள நல்ல விஷயங்கள் தெரியும், எங்க போனாங்க போன இடத்துல எல்லாம் வரவேற்பு கிடைச்சு, மதீனாவுக்கு போனாங்க வரவேற்பு கிடைச்சு, இவங்களோட நல்ல அஹ்லாக்கின் காரணமாக. இதோட மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களே சொல்றாங்க அவங்களுடைய நஸபை பத்தி, அவங்களுடைய இல்லை அவங்களுடைய வம்சத்தை பத்தி சொல்ற நேரத்துல அவங்க இந்த கருத்தடிப்படையில அப்பாஸ் ரதியல்லாஹு விளங்கப்படுத்துறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை ரெண்டாக அல்லாஹ் பிரிக்கிறான், அரபிகளாகவும் அஜமிகளாகவும். இன்னும் அரபிகளாக அல்லாஹ் பல கோத்திரமாக அல்லாஹ் பிரித்தான். அந்த கோத்திரத்திலையும் அல்லாஹ் குரேஷிகள் அல்லாஹ் மேன்மை கொடுத்தான். குரேஷி அல்ல அல்லாஹ் கினானா என்று சொல்லக்கூடிய அந்த வம்சத்துக்கு அல்லாஹ் மேன்மையையும் அந்தஸ்தையும் கொடுத்தான். அந்த கினானா என்று சொல்லக்கூடிய வம்சத்துல அதனானுக்கும் பனு ஹாஷிமுக்கும் அல்லாஹ் அந்தஸ்தை கொடுத்தான். அந்த பனு ஹாஷிம்ல சிறந்தவனாக அல்லாஹ் இணைய படைத்தான், இணைய அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயம் விளங்கப்பட, ஒரு கெட்ட மக்களிடத்துல ஒரு சிறந்தவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழல, நல்ல குணங்கள் உள்ள சிறந்த மக்களுக்கு மத்தியிலையும் மிகவும் சிறந்தவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தான். இதான் வேலையும் பொருள். ஒரு பாலைவனத்துல இது அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு எப்ப சொல்றாங்கன்னா, சில மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகழ்ற நேரத்துல ஒரு பாலைவனத்துல ஒரு பச்சை பசேல் என்று பெரிய ஒரு மரம் வரந்தா அது புரோஷனமா எல்லாருக்கும் வெட்டி விளங்கும். ஏ மரமே இல்லாத இடத்துல ஒரு மரம், அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான ஒரு மனிதன் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படியான நல்ல மக்கள் அரபிகள்ல நல்லவங்க அமைப்புல நல்லவங்களாகவும் இருந்தாங்க. இதுக்கு பல சம்பவங்கள் வருது. இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒன்று தான் எங்கட வாழ்க்கையோட தொடர்படுத்தக்கூடிய ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய வம்சம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஜினாவோட தொடர்பு படாத ஒரு வம்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூதாதைகள் அப்பா அப்பாவுடைய அப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அவருடைய எந்த ஒரு பிள்ளைகளும் ஜினாவின் மூலமாக பிறக்கப்பட்ட பிள்ளைகளாக இல்ல. ஒரு பரிசுத்தமான ஒரு வம்சம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் முதலாவது படைத்த மனிதன், அந்த தொடர் வம்சமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த குரேஷி கால காபிர்கள் அரபிகள் வாழ்ந்த இடத்துல ஜினா மிகவும் பிரபலியமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி, நான் என்னுடைய வம்சம் இருக்கதே ஜினாவுடைய வாசத்தையும் படாத ஒரு வம்சம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் விளங்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றா, இந்த காலத்தில் அல்லாஹ் குர்ஆனில் ஜினாவை பத்தி பேசுற நேரத்துல ஜினாவை நெருங்கவானுன்னு சொல்றேன், அந்த உறவுனால பிறப்பப்படக்கூடிய பிள்ளைகள் மூலமாக மோசமும் கெடுதியும் வீழ்ச்சி தான் உலகத்துக்கு நடக்குமே தவிர எந்த ஒரு நலவும் நடக்காது. அந்த பிள்ளைகளுக்கு குற்றம் சொல்லி எந்த ஒரு குற்றமும் எங்களுக்கு சொல்ல முடியாது. பெற்றார்கள் வாலிபர்கள் இந்த விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு பரிசுத்தமான உறவின் மூலமாக பரிசுத்தமானவன் தான் வெளியாகும். ஒரு நல்ல உறவின் மூலமாக நல்லவர்கள் தான் உருவாகுவார். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வம்சம் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் எங்களையும் எங்களோட பிள்ளைகளையும் ஜினாலிருந்து பாதுகாக்க மிகவும் கஷ்டமான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். எல்லா துறையிலையும் ஜினா கலக்கப்படக்கூடிய ஒரு காலம். அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும். இது எங்களுடைய ஸ்பெஷல் துவாவாக இருக்கணும். ஒவ்வொரு பெற்றார்களும் இந்த துவாவை நீங்க கேட்கணும், ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த துவாவை நீங்க கேட்கணும். என்னை நாங்க ஜினாவுடைய வாசத்தையும் அது எங்களுக்கு வெறுப்பாக மாறும், அவருடைய வாசமும் எங்களுக்கு கிடைக்கக்கூடாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க வாழக்கூடிய உலகம் எப்படியான ஒரு உலகம் என்றா, இந்த போன திங்கிழமை பப்ளிஷ் ஆன டெய்லி மிரேவுடைய பேப்பர்ல எல்லோரும் பேசக்கூடிய ஒரு நாடுதான் அமெரிக்கா. எல்லாம் துறையிலேயும் முன்னேறின ஒரு நாடு. அவங்களுடைய ரீசர்ச்சின் அடிப்படையில அமெரிக்கால பிறக்கக்கூடிய 41% பிள்ளைகள் திருமண வாழ்வுக்கு வெளியால பிறக்கிறார்கள். 41% என்று அந்த பேப்பர் காட்டிங்க நான் வச்சிருக்கிறேன். நீங்க இது ஒரு பேப்பர் ரெஃபரன்ஸ் ஆக இருக்கும். இந்த அடிப்படையில பப்ளிஷ் பண்ணது 41% பிள்ளைகள் திருமண வாழ்க்கை வெட்லாக்கு வெளியே பிறக்கிறார். 1990s அவங்களோட கணக்கின் அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 20% ஆன பிள்ளைகள் தான், 1/3 பிள்ளைகள் பிறந்தாங்கண்டா அதுல ஒன்றுதான் திருமண வாழ்வுக்கு வெளியே பிறக்கும். ஆனா இப்ப இந்த வருஷத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக் அடிப்படையில 41% சொன்னா நாலுல ரெண்டு பகுதி அப்படியே போய் 41% பிள்ளைகள் பிறக்கிறார்கள் திருமண வாழ்வுக்கு வெளியே பிறக்கிறார்கள். முழு உலகமும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் தான் இந்த ஃபேமிலி மோரல் கிரைசிஸ். அதை பெர்சன்டேஜ் வைஸ் அவங்க பிரிச்சிருக்கிறாங்க, பெர்சன்டேஜ் வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க. அதுல சொல்றாங்க 92 விதமான பொம்பளை பிள்ளை பெண்கள் அவங்க யூனிவர்சிட்டியில இருக்கிற நேரத்துல பிள்ளை பிறந்ததுக்கு பின்னாலதான் திருமணம் முடிக்கிறாங்க. யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் 92 விதமான பெண் பிள்ளைகள் பிள்ளை கிடைச்சதுக்கு பின்னாலதான் திருமணம் முடிக்கிறாங்க. 62% பெர்சன்டேஜ், 62% செகண்டரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூலின்டா எங்கட இதுல அடிப்படல 8ஆம் ஆண்டுக்கு மேல பெண் பிள்ளைகள் 62% பெண் பிள்ளைகள் பாடசாலைக்கு போகக்கூடிய செகண்டரி ஸ்கூலுக்கு போகக்கூடியவங்க எப்படி பிள்ளை பிறந்ததுக்கு பின்னாலதான் திருமணம் முடிக்கிறாங்க. 43% ஹை ஸ்கூலுக்கு போகக்கூடிய பெண்கள் அவங்க பிள்ளை படித்ததுக்கு பின்னாலதான் திருமணம் முடிக்கிறாங்க. அதனால பல பிரச்சனைகள் அவங்க சொல்றாங்க. இப்படி பிறக்கக்கூடிய பிள்ளைகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சொல்லி அவங்களே ரிசர்ச்சுடைய ஸ்டாட்டிஸ்டிக் அவங்களோட டேட்டா முன் வச்சு அவங்க சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாக நான் ஏன் இந்த விஷயத்தை கொண்டாடுவாருண்டா, ஒரு பரிசுத்தமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்டா, நல்ல மக்கள் உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் நாம் நல்ல முறையில் வாழணும், எங்கட திருமணங்கள் பரிசுத்தமான முறையில் இருக்கணும். இதனால இதுல மிக முக்கியமானது தான் பெண் பிள்ளைகள் பாடசாலைக்கு போறது போகலாமா இயலாதா கேள்வி. பெண் பிள்ளைகள் படிக்கணுமா இல்லையா, இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆனா மிக முக்கியமான விஷயம் தான் இஸ்லாம், பெண் பிள்ளைகள் படிக்கிற விஷயத்துல எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனா வெக்கத்தோட மானத்தையும் அவங்களுடைய அகத்தையும் அவங்களுடைய எல்லாத்தையும் பாதுகாத்து அவங்க படிக்கும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட நாட்டுடைய ஸ்டாட்டிஸ்டிக் அடிப்படையில பாக்குற நேரத்திலையும் அல்ஹம்துலில்லா இப்பைக்கு திருமண வாழ்வுக்கு வெளியால பிறக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தொகை மற்ற நாடுகளின் ஒப்பிடும் பார்க்கும் போது குறைந்த அளவுல தான் இருக்குது. ஆனா முந்தைய வருடங்களை விட அதை கூட்டிக் கொண்டு போகுது, முந்தைய காலங்களை விட அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுது. அதனால நாம் ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்த அவங்களோட சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சந்ததி அவங்க எந்த ஒரு லினேஜ்ல இந்த வம்சத்துல இருந்து பிறந்தாங்கடா, ஜினா அந்த வம்சத்துக்கு தொடாத ஒரு ஜினாவாக வம்சமாக இருந்தது, ஒரு கோத்திரமாக இருந்தது. அந்த அடிப்படையில எங்கட பிள்ளைகள் நல்லவர்களாக இந்த உலகத்துல வாழணும்னா நாங்க ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும், இதை சிந்தனை வச்சுக்கோங்க. அதோட மிக முக்கியமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பல பெயர்கள் பல விஷயங்கள் இருந்தது. அந்த விடயங்களை நாம் பேசுவோம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயருக்கு காரணம் அந்த விஷயத்தையும் நாம் பார்த்தோம். ஒரு பிள்ளை பிறந்தத்தோட பிள்ளைக்கு வைக்க வேண்டிய பேர் ஒரு நோக்கத்தோட நாம் வைக்கணும், ஒரு நோக்கத்தோட வைக்கணும். அப்பா அப்துல் முத்தலிப் அவங்க ஒரு நோக்கத்தோட வச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாம நாள் வரைக்கும் முழு மனித சமுதாயம் புகழக்கூடிய ஒரு மனிதனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இரண்டாவது பேர் தான் அஹ்மத் என்ற ஒரு மிக ஃபேமஸான ரெண்டு பேர், முஹம்மத் அஹ்மத். அஹ்மத் என்ற பேருக்கு அர்த்தம் என்னென்றா அல்லாஹ் அதிகமாக புகழக்கூடிய, முஹம்மதின்டா அதிகமாக புகழப்படக்கூடியவர். ஆனா அஹ்மத் என்றா அல்லாஹ் அதிகமாக புகழக்கூடியவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போல அல்லாஹ் அதிகமாக புகழக்கூடியவங்க யாருமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் அதிகமாக புகழுவாங்க. இதே போல பல பேர்கள் அல் ஹாஷிம் முதலாவதாக அல்லாஹ் நான் கியாமத்தினால் எழுப்ப போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, அல் ஹாஷிரண்டா முதலாவதாக எழும்ப போகக்கூடியவங்க. அதே போல நபியுல் மல்ஹமா முகஃபி அல் மாஹி இப்படி பல பேர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. இந்த பேர்கள் பின்னால மக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த பேர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்க. சில பேர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பு பிறந்ததோட நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆமீனா நாயகி அவங்க பின் துவஹப் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஒரு ஒளியை கண்டாங்க. அந்த ஒளி ஷாம் பிரதேசம் வரைக்கும் பிரகாசித்தது. அது போல மக்கள் என்ன கருத்தை சொல்றாங்கடா, அவங்க பிரகாசத்துனா நபியுடைய தீன் அவ்வளோ தூரத்துக்கு, நபி அவங்க கொண்டாடக்கூடிய செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டாடக்கூடிய செய்தி அவ்வளோ தூரத்துக்கு அது போயிட்டு அடையணும் அடையும் என்ற ஒரு அடையாளம் தான் என்று சொல்லி உலமாக்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய சிறு காலம். இன்றைய டாபிக்ல மூணு விஷயத்தை நான் பேச இருக்கிறேன். ஒன்று அவர் சிறு பிராயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாலிப காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழில் காலம். அவங்க தொழில் செஞ்சாங்க, அவங்களோட ப்ரொஃபஷன், அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன இருந்துச்சு, அதுல அவங்களோட சிறு காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா துறையிலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. மூணு பெண்கள்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பால் ஊட்டப்பட்டார். மூணு பெண்கள், ஒன்று அவங்களோட தாயார், இரண்டாவது உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய அபிசீனியாவை சேர்ந்த ஒரு அடிமை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அப்பாவோட வீட்டுல இருந்த ஒரு அடிமை தான் உம்மு ஐமன். பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ரழியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமை ஜைத் பின் ஹாரித் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நிகா செஞ்சு கொடுத்தாங்க, உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹு. மூணாவதான் ஹலீமத்து சஅதியா ரழியல்லாஹு அன்ஹா. நான் நினைக்கிறேன் போன பாடத்திலே வந்த ஹஜ்ரத் ஹலீமத்து சஅதியாவுடைய விஷயத்தை பேசியிருப்பாங்க. அரபிகளிடத்துல குரேஷியலிடத்துல, அரபின்னா மக்கால வாழ்ந்த சிட்டியில வாழ்ந்த, மக்கா வந்து ஒரு சிட்டியாக இருந்தது, எல்லாரும் வந்தாங்கடா அங்கதான் வருவாங்க. அங்க வாழ்ந்த அரபிகளிடத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு, பிள்ளல் பிறந்தத்தோட அவங்க கிராம பகுதிக்கு, கிராமம்னா டெசர்ட்டுக்கு, இல்லை பாலைவனத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. பாலைவனத்துல சில குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, பிள்ளைகள் அனுப்பி வைப்பாங்க பால் ஊட்டுவதற்காக. இதுக்கு காரணங்கள் உலமாக்கள் சொல்றாங்க. முதலாவது காரணம் என்னென்னா, அரபியல்கிட்ட இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பெருமை என்னென்னா, அதிகமான பிள்ளைகளை பெறணும், ஆம்பளை பிள்ளைகள் இருக்கணும், பொம்பளை பிள்ளைகளை விட ஆம்பளை பிள்ளைகள் இருக்கணும். அப்ப ஒரு தாய் பால் ஊற்று நேரத்துல பிள்ளைக்கு தரிக்கக்கூடிய அவகாசங்கள் குறும். இப்ப கண்ட்ரசெப்டிவ் எங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் இந்த விஷயத்த நாங்க பரவலா பேசக்கூடியதுதான். தாய்மார்கள் ஒழுங்காக முதல் ரெண்டு வருஷம் நல்லா பிள்ளைகளுக்கு பால் ஊட்டினாங்கன்னா, அந்த காலத்துக்குள்ள எவ்வளவுதான் கணவன் மனைவியுடைய தொடர்பு ஏற்பட்டாலும் 98% பாசிபிலிட்டி குறும், அது தரிக்கக்கூடியது. அப்ப இவங்க என்ன செய்வாங்க, இந்த ரெண்டு வருஷம் பால் ஊற்றினா என்ன நடக்கும், அப்ப இன்னொரு குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு இல்ல, அதனால என்ன செய்வாங்க, வேறொரு தாய் இடத்துல அனுப்பி வைப்பாங்க பால் ஊட்டுவதற்காக. ஒரு காரணம். ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் என்னென்னா, மக்கா எப்படின்னா மிகவும் கன்ஜஸ்டட், அதிகமான மக்கள் புழங்கக்கூடிய இடம். மிச்சம் வெளிநாட்டிலிருந்து மக்கள் வருவாங்க ஹஜ்ஜிக்காக வருவாங்க. இந்த வார நேரத்துல பல நோய்களை தூக்கிட்டு வருவாங்க மக்கள் இடத்துல, பல டிசீஸ். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அவசரமாக என்ன செய்யும், என்ன சரி ஃப்ளூ, மழை கொஞ்சம் உரமா பெஞ்சா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பார்க்கலாம், அதிகமான சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. இந்த ரெண்டு வயசுக்குள்ள அந்த சின்ன காலத்துல அவசரமாக நோய் என்னை தாக்குறதுக்கு அந்த பாக்டீரியா அதை ஃபைட் பண்ணக்கூடிய ஆன்டி வைரஸ் அவங்களோட சிஸ்டம் வந்து வீக், அப்ப அவசரமாக எஃபெக்ட் ஆகும். அதனால இவங்க என்ன கிராம பகுதிக்கு டெசர்ட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க, அப்ப அந்த என்னை வாய்ப்புகள் குறும். இன்னொரு காரணம், டெசர்ட்ல வந்து நல்ல என்னை ஹெல்தியான ஃபுட், அங்க பாக்டீரியா இல்ல. என்னை டெசர்ட் சொன்னா பாலைவனத்துல வெயில் அடிக்கக்கூடிய இடம், ஆடுகள் போயிட்டு மேய்ஞ்சிட்டு வந்து நல்ல பால் கிடைக்குது. இப்படியான சூழல்ல பிள்ளை வாழ்ற நேரத்துல பிள்ளைக்கு ஒரு நல்லொரு என்னை இது, ஒரு தைரியமும், அந்த இடத்துல வேண்டிய விஷயத்துக்கு என்னை தாங்கக்கூடிய ஒரு சக்தி, உடல்ல ஒரு இம்யூன்ஸ், வெயிலுக்கு உடல் தாங்கும், குளிருக்கு உடல் தாங்கும். அந்த சில காலத்துல பாலைவனத்துல சரியான குளிர், சில காலத்துல பாலைவனத்துல சரியான சூடு. அப்ப இந்த புள்ள நிச்சயம் சின்ன காலத்திலே அதுக்கு பழகி, உடம்பு பழகி. இப்ப நாங்க இங்க வாழ்ந்தவங்க என்னை மலப்பிரதேசத்துக்கு நூறிலேயே பூனைகளுக்கு ஈக்கலாம், ஆனா அங்க இருக்கிறவங்க இங்க வந்தா ஈக்கலாம். ஆனா டெசர்ட்ல எல்லாம் எப்படி வச்சாண்டா, சில காலங்கள்ல சரியான குளிர், தாங்க முடியாத குளிர், சில காலங்கள்ல சரியான சூடு, தாங்க முடியாத சூடு. இந்த குழந்தை என்ன நடக்குது, இந்த குழந்தை அது ரெண்டையும் பழகு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடி யாருங்களே, இதில் நாங்கள் படிக்கவே எங்களுக்கு ஒரு பாடம் இருக்கு என்னென்னா, அந்த சின்ன காலத்துல பிள்ளைகளுடைய ஹெல்த், அவங்களோட ஆரோக்கியத்தை ஒவ்வொரு பெற்றாருடைய கடமை அந்த ஆரோக்கியத்தை கவனிக்க, ஒரு ஹெல்தியான என்வாயரன்மெண்ட்ல பிள்ளைல வளர்க்குறது, அவங்களுக்கு தேவையான சக்திகளை கொடுக்கறது. இந்த காலத்துல நாங்க என்ன செய்யறோம்னா, அந்த பால்மா இந்த பால்மா இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றோம் லேசிக்காக வேண்டி. தாய்மார்கள் நல்லா சாப்பிடணும், நீங்க கணவர்மார சொல்லுங்க போயிட்டு அவங்க நல்ல சாப்பிடு கொடுத்து அந்த ரெண்டு வருஷம் நல்ல பால் ஊட்டு. பிள்ள என்ன தெரிச்சு சொல்லுது என்னன்னா, ஒழுங்காக தாய்ப்பால் குடிச்ச பிள்ளைக்கு டிசீஸ்கள் நோய்கள் வாரத்துடைய பெர்சன்டேஜ் குறும். ஒழுங்காக தாய்ப்பால் குடிக்காத பிள்ளைகள் தான் மிகவும் பலகீனம், அவங்களோட இம்யூன் சிஸ்டம் சரியான வீக். பாலிண்டா டைரக்ட் நியூட்ரிஷன், தாய்க்கு வந்து ஜெனரேட் பண்ண என்ன ரத்தம் தான் டைரக்ட் நியூட்ரிஷன் ஆகும். அதே போல நல்ல மிக முக்கியமானதுதான் நல்ல பெண்கள் உங்களோட தாய்மார்கள் நல்ல இபாத செஞ்சு அந்த பால் மாய் யாரு மேனுபேக்சர் பண்ண எந்த மாட்டுடைய பால் என்ன போட்டிருக்குது என்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்குது யாருக்கும் தெரியா. நாங்கள் லேசிக்காகவே லேசிய பலரும் அதுக்கு பின்னால பால்மா வேலை போனதுக்கு பின்னால ஸ்ட்ரைக் பண்ண போறோம். அல்லாஹ் தந்த நல்ல ரிசோர்ஸ்ல அல்லாஹ் எங்களுக்கு தந்த நல்ல வளங்களை நாங்க என்ன செய்யணும் அதுக்கு பாவி அதை பாவிக்க தெரியும். அதனால அன்பானவர்களே அந்த சின்ன காலத்துல பிள்ளைகளுடைய ஹெல்த் அவங்களோட ஆரோக்கியத்தையும் அவங்களுடைய வளர்ச்சியை பத்தி கவனிக்கிறது ஒவ்வொரு பெற்றாருடைய கடமை. இதுல எந்த பெற்றார்கள் குறைபாடு செய்யறாங்களோ அல்லாஹ் பாதுகாக்கணும் அவங்க நாளைய கியாமத்தினால் அல்லாஹ் இடத்துல வகுக்கணும். எந்த விஷயத்துல அவங்களுக்கு அதை செய்ய சக்தி இருந்தும் செய்யல அவங்க பின்னால வளர்ந்ததுக்கு பின்னால பலகீனமானவங்களாக இருந்த இதான் எங்க சமுதாயம் உஜாராக இருக்கணும். எங்க சமுதாயம் எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் அதுக்கு பின்னால் நல்ல ஆரோக்கியமானவங்க உருவாங்க. அப்ப ஹலிமத்து சாதியாவுடைய சம்பவம் எங்களுக்கு தெரியும். இப்படி அவங்க செய்யணும் வருஷத்துக்கு ஒருக்கா பெண்கள் கிராம பகுதியிலிருந்து வருவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இப்படி வைக்கப்பட்டிருந்து யாருமே எடுக்கல. ரசூல் ஏன் எடுக்கலண்டா ஒரு அநாத பிள்ளை வெளிரங்கத்தில் தான் நிறுவனம் மிக முக்கியமான பாடம். வெளிரங்கத்துல வந்து கஷ்டம் இதுல லாபம் இல்லாதமாய் விளங்கும். ஆனா நீங்க இஸ்திஹாரா செஞ்சு அல்லாஹ் உங்களுக்கு அது நல்லதாக முடிவு செஞ்சா நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்க அதுல நலவுகள் பின்னால விளங்கும். வந்தவங்க எல்லாரும் அதிகமான நல்ல பிள்ளைகள் எடுத்துக்கொண்டான். நல்ல சாமான்கள் இருக்குது நல்ல இடைய வாப்பா இருக்கு நல்ல செல்லாம் எடுத்துக்கொண்டான். இவக்கு மட்டும் குழந்தை இல்லை புள்ள இல்லை. அந்த இரவு இவ புள்ள இல்லாம கூடாரத்துக்கு போயிட்டான். இரவு இவருக்கு சரியான ஆத்திரம் எல்லாரும் திரும்பி போறாங்க நாளைக்கு நான் குழந்தை இல்லாம திரும்பி போறேனே இது எனக்கு ஒரு கஷ்டம். கணவனிடத்துல சொன்னார் இல்ல நான் நாளைக்கு அந்த முஹம்மதுன்னு சொல்லக்கூடிய பிள்ளை நான் எடுக்க போறேன் அவரும் ஏற்றுக்கொண்டேன். போயிட்டு ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போயிட்டு அந்த குழந்தைய தூக்கினத்தோட அவ சொல்றா நான் கண்ட அந்த வரக்கத்தை நின்றா பல இரவுகள் நாங்க தூங்கல. ஏன் அந்த காலம் ஒரு ஃபெமின் ஃபெமின்டா வரும வறட்டடைஞ்ச காலமாக இருந்துச்சு. ஆட்டுல ஆட்டுல இருந்து மொட்டத்துல இருந்து ஒழுங்காக பால் இருக்கல்ல அவங்களோட குழந்தை அவங்களோட பிள்ளை அப்துல்லாவுக்கு கூட ஒழுங்காக பால் ஊட்ட பால் இருக்கல்ல அதனால பல இரவுகள் நாங்க தூங்கல். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தூக்கினத்தோட என்னுடைய மார்புல இருந்து அவருக்கு தேவையான ஆள் அளவு பால் வெளியாகிட்டு அது மட்டுமல்ல என்னுடைய குழந்தையும் அவருக்கு தேவையான அளவு குடிக்கும் வரைக்கும் அவ்வளவு பர்க்கத்து வாசம். கூடாரத்து குழந்தத்தோட கணவன் போயிட்டு ஒட்டகத்தை பால் கலக்கிற நேரத்துல நிறமாக நெருப்பமாக பால் வந்தது. அவர் உள்ளுக்கு கூடாரத்துக்குள்ள வந்து சொன்னா ஹலீமா நீங்க மிகவும் ஒரு பொறுமதியான ஒரு உயிர் ஒரு சோல ஒரு பிள்ளைய குழந்திருக்கிறீங்க இதுல மறைவான வர்க்கத்தில் இருக்கு. அவங்க கிராமத்துல இருந்து பாலைவனத்துல இருந்து பிரயாணம் செய்யற நேரத்துல ஒரு என்னை கழுதையில தான் பிரயாணம் செஞ்சாங்க. ஒரு பலகீனமான கழுதை பின்ன வரக்கூடிய எல்லாரும் படைக்கும் சரியான தலைவலையாயிடுச்சு. கழுச்சல இருந்துச்சுன்னா இவட கழுதை அவ்வளோ மெதுவாக வந்துச்சு சரியான வீக் அங்க இங்கு அதனால எல்லாரும் தாமதித்தேன் எல்லாருக்கும் டிலே ஆயிடுச்சு. ஆனா போற நேரத்துல இந்த கழுதை எவ்வளவு வேகமாக போச்சுண்டா எல்லாரையும் தாண்டிட்டு போச்சு. பெண்கள் எல்லாம் கேட்டா கேட்க ஆரம்பிச்சாங்க நீங்க வந்த கழுதையோடயா திரும்பி போறீங்க அதே கழுதையோடய இவ்வளவு பரக்கத்து நிறைஞ்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹ்மத்துல்லில் ஆலமீன் நிச்சயமாக அதுல பரக்கத்து இருக்குது. அன்பான சகோதரர்களே பனு ஸஅத் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பனு ஸஅத் ஸஅத்ன்ற கோத்திரத்துல தான் இருந்தாங்க. அங்க போனதோட ஆடுகள் அவங்க மேய்க்கக்கூடிய ஆடு எங்க ஆடு மேய்த்து வந்தாலும் நிரம்பமாக பால் கொடுக்கும். அந்த கிராமத்திலிருந்து எல்லாரும் போயிட்டு ஆடு மேய்ச்சிட்டு வருவாங்க அது ஒண்ணுமே பால் இருக்காது. இவ்வளவு எல்லா சுபஹான வைத்தாரா பரக்கத்துல வச்சாங்க. அந்த காலத்துல நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்ச பிறந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியுடைய உள்ளத்தை கழுவின சம்பவம். 2 வருஷத்துக்கு பின்னால ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹாங்க பிள்ளையை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து மக்காவுக்கு வந்து 2 வருஷத்துக்கு பின்னால பாரம் கொடுக்கணும் பல காரணங்களை சொன்னா இல்ல இந்த குழந்தை எனக்கு தாங்க மக்கால் இப்படி பிரச்சனைகள் நடக்கும் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இப்படி பல விஷயங்களை சொன்னதுக்கு பின்னால ஆமீனா ரலியல்லாஹு அன்ஹா ஆமீனா அவங்க பின் துவஹப் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. என்னை அசரி பிள்ளை எடுத்துட்டு போங்க கொஞ்சம் கொண்டு போயிட்டு 2-3 மாசம் ஆகல இந்த நெஞ்சி பழக்கக்கூடிய இந்த சம்பவம் நடந்தது. விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தைகள் எல்லாருக்கும் தெரியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நெஞ்சு பிளந்து ரசூல் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அந்த அடையாளத்தை நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சில நான் கண்டு நினைச்சேன். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாங்க. அந்த நேரத்துல அவங்க பயந்தாங்க, திருப்பி கொண்டாந்தாங்க. திருப்பி கொண்டு வந்து ஆமினா இடத்துல நாயகி இடத்துல கொடுத்தாங்க, நீங்க பிள்ளைய பாரம்பரியம். உங்களுக்கு சரியான ஆச்சரியம், பல விஷயங்களை சொல்லி கொண்டிருப்போனா இப்ப என்ன திடீர்னு கொண்டு வாரா திருப்பி? பல தடவை கேட்டா இவ சொல்லல ஒன்றும், திடீர்னு சொன்னா இப்படிதான், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம், அதனால நான் சுருக்கமா சொல்றேன். சொன்னதுக்கு பின்னால அமினா ரத்தியல்லாஹு அன்ஹு, அமினா பின் துவஹப் அவங்க சொல்றாங்க, நாயகி சொல்றாங்க, என்ன ஒரு காலமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு கஷ்டமும் ஒரு தீங்கும் இருக்காது. ஐயோ, நாம் இவரை சுமக்கிற நேரத்துல எந்த ஒரு கஷ்டமும் இருக்கல எனக்கு, பிரசவ வேதமும் கஷ்டமாக இருக்கல, இவரை பெறதும் கஷ்டமாக இருக்கல, நான் ஒரு ஒளிய கண்டேன், அதனால இவருக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்குது, ஒன்றுமே நடக்காதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால கொஞ்ச காலம் தாயோட வாழ்றாங்க, 6 வயசு வர தாயோட வாழ்றாங்க. அந்த சின்ன காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நல்ல ஒரு தாய்க்கும் தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உறவாக வாழ்ந்தாங்க. 6 வயசாக போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயம் எடுத்து அல்லாஹ் தனியாக்கினார். அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய அப்பாவோட அப்துல் முத்தலிபோட ரெண்டு வருஷம் வாழ்ந்தாங்க. 8 வயசு வர அப்துல் முத்தலிபுடைய பாதுகாப்புல இருந்தாங்க. அதுக்கு பின்னால அப்துல் முத்தலிபும் வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட பெரியப்பா அபு தாலிப் வந்து சாச்சால பெரியப்பா, பெரியப்பாண்டா தமிழ்ல முறை சொல்ற நேரத்துல வாப்பாள நான், பெரியப்பாட பாதுகாப்புக்கு கீழே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளர்ந்தாங்க. அந்த காலத்துல நடந்த சில முக்கியமான, இப்ப வாலிப காலம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 12 வயசாக நேரத்துல முதலாவது தடவையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வியாபார கூட்டத்துல அபு தாலிப் என்ன செஞ்சாங்க, கூட்டிட்டு போனாங்க. அங்க நடந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். அங்க இருந்த ஒரு கிறிஸ்தவ ஃபாதர், கிறிஸ்தவ மார்க் அறிஞர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டத்தோட அடையாளம் கண்டு கொண்டாங்க, இவர் தான் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்னாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை கிட்ட பிடிச்சி, ஹாதா சையதுல் ஆலம், இவர் இந்த உலகத்துடைய ஆலத்தாருடைய தலைவர், ஹாதா ரசூல் ரப்பில் ஆலமீன், இவர் ஆலத்தாருடைய அல்லாஹ்னால் அனுப்பப்படக்கூடிய ஒரு ரசூல், ஹாதா யபஅஸுல்லாஹு ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இவர் அல்லாஹ் முழு ஆலத்தாருக்கும் ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். வமா இல்முக பி தாலிக்னு சொல்லி அபு தாலிக், இதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க சொன்னாங்க, இன்னகும் ஹீன அஸ்ரஃப்தும் மினல் அகபா லம் யபிகி ஹஜரும் வலா ஷஜரும் இல்லா ஃபர் ஸாஜிதன், நீங்க அங்க அகபால இருந்து வார நேரத்துல ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கல்லும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சுஜூத் செய்யறத நான் கண்டேன். அல்லாஹ் ஒவ்வொன்றும் சுஜூதுனா மரியாதைக்காக வேண்டி, இந்த அடையாளங்கள் என்னை பைபிள்ல, இந்த அடையாளங்கள் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பல முந்தி அல்லாஹ் இறக்கப்பட்ட அந்த வேதங்கள்ல இன்ஜீல் தௌராத்ல சொல்லப்பட்ட அந்த அடையாளங்களை பார்த்து, இவர் தான் ரசூலுல்லாஹ், அதனால நீங்க இவரை அவசரமாக எடுத்துக்கோங்க, இவங்க யஹூதிகள் ஷாம்ல இருக்கக்கூடிய யஹூதிகள் இவரை கண்டாங்கண்டா என்ன சரி தீங்கு செஞ்சிடுவாங்க, ஏ அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க இறுதி நபி அவங்களோட வம்சத்துல வருவாங்க, இறுதி நபி அவங்களோட கோத்திரத்துல வருவாரு, அதனால இவரை நீங்க கூட்டி போங்க. இதுதான் நடந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 12 வயசாக இருக்கிற நேரத்தில். அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாலிப காலம், முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச தொழில், முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச தொழிலும் அவங்களோட வாலிப காலமும், ஒரு காலமும் ரசூலுல்லாஹ் அவங்களோட வாலிப காலத்திலையும் ஒரு பாவத்தையும் ஹராமான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க செய்ய அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அதுக்கு பல சம்பவங்கள், ஜைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமையாக இருக்கிறாங்க. பிற்காலத்துல அவங்க சொல்றாங்க, ஆரம்பத்துல அரபிகள் தவாப் செய்யற நேரத்துல 2 சிலைகளை தொடுவான், தொட்டுதான் தவாப் செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கேவினாங்க, அந்த சிலைகளை தொடவான. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாலிப காலத்திலும் ஒரு காலமும் சிலை வணக்கத்தை செய்யல. சிலை வணங்கல், எல்லாரும் சிலை வணங்கினாங்க, ரசூல்லா வணங்கல்ல, இயற்கையாகவே அதை பத்தி ஒரு வெறுப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்துல எல்லாம் ஏற்பட்டு, இன்னும் ஜைத் இப்னு ஹாரிதாவுக்கு சொன்னாங்க, நீங்களும் தொடவான. அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு, அபு தாலிப் பெரியப்பாவுடைய மகன் அலி ரழியல்லாஹு அன்ஹு, அவங்க ஒரு காலத்துல மிக கஷ்டமாக ஆரம்பிச்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில தான் வளர்ந்தாங்க, ரசூலுல்லாஹுடைய வீட்டில தான் வளர்ந்தாங்க. அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு காலமும் சிலையை வணங்கினதே இல்லை. அவங்க சொல்றாங்க, மா தஜத்து சனமன் கத், நான் ஒரு காலமும் ஒரு சிலைக்கு சுஜூத் செய்ததே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் வளர்ந்ததுனால அவங்களோட வீட்டார் யாருக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல சிலை வணங்குடல்ல, எல்லாரும் தடுத்தான். இப்படி இயற்கையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தோம். அந்த காலத்திலும் எப்படி இந்த காலத்துல வாலிபர்கள் ஜொலி பண்றத போல மக்காலையும் ஒரு இடம் இருந்தது, வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து மது அறிஞ்சு கொண்டு மியூசிக்கை போட்டுக்கொண்டு இருப்பாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலமும் அந்த பக்கத்துக்கு போறதும் இல்லை. ஒரு தடவை இவங்களோட நண்பர்மார் எல்லாம் வந்து பேச்சு வந்து சொல்லுவாங்க, இப்படி நாங்க போனோம் என்ன நண்பர்டா என்ன அப்படி ஒரு தவறை செஞ்சாலும் வந்து அவங்களோட கலந்து கொள்வாங்க சொல்லுவாங்க, ஒரு நல்லத்தை செஞ்சாலும் அது சொல்லுவாங்க. அசுன பிய பிரசன்ஸ் இப்படி பல தடவை சொன்னதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செஞ்சாங்க, இன்னைக்கு நான் அந்த இடத்துக்கு போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப காலம் அந்த இடத்துக்கு போகணும் என்று நண்பருக்கு சொன்னார். அந்த காலத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக செஞ்ச தொழில் என்ன? ஆடு மேய்த்து. ரசூலுல்லாஹுடைய முதல் தொழில் ஆடு மேய்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆடு மேய்த்தாங்க என்ன காரணம், ஒவ்வொரு நபிமார்களும் ஆடு மேய்த்தாங்க என்ற விஷயம் நான் பின்னால சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப அவங்க நண்பர் சொன்னா, நீண்ட இந்த ஆடுகளை நீங்க பாத்துக்கோங்க, நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அந்த இடத்த கிட்ட ஆக போல நெருங்க போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த மியூசிக் கூட சத்தம் கேட்டதோட அல்லாஹ் அவங்களோட காதுகளை அடைச்சி அல்லாஹ் ஒரு தூக்கத்தை கொடுத்துருவாங்க. அவங்க அப்படியே தூங்கிட்டான். தூங்கி எழுதி பாக்குறாங்க, எல்லாம் முடிஞ்சு திரும்பி வந்துட்டாங்க. ரெண்டாவது நாளும் அப்படியே நடக்குது, மூணாவது நாள் அதே மாதிரி நடக்குது. அவங்க விலகி கொள்றாங்க, அல்லாஹ் என்னைய இந்த பாவத்திலும் பாதுகாக்கலான்னு சொல்லி அதுக்கு பின்னால் அந்த பக்கத்துக்கு போவேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடி ஆகுனான். ஏன் இந்த விஷயத்த சொல்லுண்டா, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கலண்டா, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கலண்டா, எங்களை யாருக்கும் அந்த தவறான ஒரு விஷயத்திலிருந்தும் எங்களை பாதுகாக்க கொள்ள முடியாது. அதனால ஒவ்வொரு பெற்றார்களும் அவங்களோட பிள்ளைகளுக்காக கேட்க வேண்டிய துவா தான், அல்லாஹ் அவளை பாதுகாக்கணும். நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த துவா கேட்கணும். இந்த உலகத்துல வெளியில இருக்கக்கூடிய பித்னாலிருந்தும் அல்லாஹ் எங்களையும் எங்களோட பிள்ளைகளையும் முழு குடும்பத்தையும் சமுதாயத்தையும் பாதுகாக்கணும். அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லாம எங்களை யாருக்குமே அந்த பாவத்திலிருந்தும் தவிர்ந்து கொள்ள முடியாது. ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, அவங்க துவா செஞ்சாங்க, அல்லாஹ் கொஞ்சம் அளவு கண்ணை மூடக்கூடிய அளவு கூட ரஹ்மத்திலிருந்து தூரமாக்கினாரு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாகினோம் என்றால் நாங்க பெரிய பித்னாக்களை செஞ்சிருவோம். அதனால கண்ணை மூன்று அளவு கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து எங்களை தூரமாக்கிடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது ரெண்டு தொழிலை செஞ்சாங்க. ஒன்று ஆடு மேய்த்தாங்க, ரெண்டாவது வியாபாரம் செஞ்சாங்க. வியாபாரம் செஞ்ச முறையும் எப்படின்னா முபாரபா என்று சொல்லக்கூடிய முறையில் அவங்கள்ட்ட பணம் இருக்கல, என்ன செஞ்சாங்கன்னா மத்த மக்களுடைய பணத்தை எடுத்து போயிட்டு அவங்க தொழில் செய்வாங்க. வியாபாரம் செஞ்சு வந்து லாபத்தை என்ன செய்வாங்க, அவங்க பிரிச்சு கொள்வாங்க. இதுதான் முபாரபா என்று சொல்லி இஸ்லாமிக் ஃபைனான்ஸ்ல பேங்க்ல எல்லாம் சொல்லுவாங்க, முபாரபா முபாரபா சேவிங்ஸ். சில மக்கள்கிட்ட பணம் இருக்குது, அவங்க பணத்தை பேங்க்ல வைப்பாங்க, அந்த பேங்க்ல இருந்து உங்களுக்கு தருவாங்க, நீங்க அதை எடுத்து போயிட்டு செய்யுங்க, தொழில் செஞ்சு உங்களுக்கு ஒரு லாபம் அதுக்கு லாபம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முறையில் ஒன்று வியாபாரம், ரெண்டாவது ஆடு மேய்த்தான். எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தான். புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், ஒவ்வொரு நபி ஆடு மேய்க்காத ஒரு நபியும் இல்லை. மூஸா அலைஹிஸ்ஸலாம் தான் அதிகமான காலம் ஆடு மேய்த்தான். குர்ஆன்ல வருது மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்த்தாங்க அதிகமான. எவ்வளவு காலம் என்ன இல்ல, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மூஸா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு காலம் ஆடு மேய்த்தாங்க சொன்னாங்க. செய்யக்கூடிய தொழில் எங்களோட வாழ்க்கையில பிரதிபலிக்கும், எங்கள்ட்ட இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி எங்களோட தன்மைகள் குணங்கள் நாங்க செய்யக்கூடிய தொழில பிரதிபலிக்கும். அப்படின்னா அந்த தொழிலின் அடிப்படையில் எங்களோட குணங்களும் மாறும், எங்களோட குணத்தின் அடிப்படையில தொழிலுக்கும் பிரதிபலிக்கும். ஒவ்வொருத்தருடைய தொழில் அடிப்படையில் அவங்களோட குணங்கள் மாறும். ஒரு டாக்டர் எடுத்து பாருங்க, நல்லா எழுதி கொண்டிருந்தாரு, கொஞ்சம் காலம் டாக்டர் ஆனதுக்கு அவர் எழுத்து எடுத்தா சும்மாவே குறிச்சு தான் அடிப்பார். டாக்டர் இருந்தாலே அப்படிதான். ஒரு நல்ல இன்டெலக்சுவல் இருந்தா அவர் பேச போல, ஒரு லாயர் எடுத்தா எப்ப பேசினாலும் சட்டம் தான் பேசுவார், வீட்லயும் சட்டத்தை தான் பேசுவார். ஒரு டீச்சர் எங்க போனாலும் அவர் என்ன நண்பர்மாருக்கு மத்தியிலையும் பாடம் தான் நடத்துவார். யார் பல இல்ல, அந்த அந்த செய்யக்கூடிய அந்த தொழில் அவரோட வாழ்க்கையில பிரதிபலித்திருக்கு. இந்த ஆடு மேய்க்கிறத காரணம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, புகாரி ஷரீப் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலிம், புகாரி ஷெரீஃபுக்கு விரிவிரை எழுதினாங்க. சொல்லக்கூடிய மிக முக்கியமான பல உலமாக்கள் எழுதினாங்க. அவங்க எழுதின விரிவுரையில் தான் மிக முக்கியமான விரிவு. அதுல ஏன் அல்லாஹ் நபிமார்களுக்கு ஆடு அமைக்க வைத்தான் என்ற காரணங்களை சொல்றாங்க. ஆடு அமைக்கிறதன் மூலமாக பல பாடங்களை நபிமார்கள் படிக்கிறாங்க. முதலாவது பாடம் தான், அவங்க ஆட்டிடையினாக இருக்கிற நேரத்துல அந்த அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மைகள் ஆடு மேய்க்கிறதின் மூலமாக வரும். ஆடையின் வார்கள், அந்த ஆடு அவங்கள சொந்தம் இல்லை, எஜமானுக்கு சொந்தமான ஆடு. அவங்க அமானிதமாக கொண்டு போறாங்க. அதே மாதிரி மாலையில திரும்பி கொண்டு கொடுக்கல, அமானிதமாக அதே அளவு ஆடுகளை கொண்டாங்க. ஒரு ஆடு அங்க போச்சு இங்க போச்சுன்னு அவருக்கு என்ன செய்யலாம், அவருக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் காரணம் சொல்லல. அப்ப அந்த ஆடுகளை பாதுகாக்கிறது, அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை ஆடு மேய்க்கிறது மூலமாக நபிமார்களுக்கு மிக முக்கியமான தேவையான தன்மை. அல்லாஹ் அதன் மூலமாக படிச்சு கொடுக்க. ரெண்டாவது தான் பாதுகாக்கக்கூடிய தன்மை. அந்த மிருகங்கள் சரியான பலகீனம், ஆடு சரியான பலகீனம், அந்த ஆடுக்கு சரியான என்ன பாதிப்புகள் எல்லா இடத்திலும் இருக்கு. அந்த நேரத்தில் அந்த ஆடுகள் எல்லா விதமான விஜயத்திட்டும் பாதுகாக்கணும் என்ற பொறுப்பு இருக்குது. எப்படி ஆடுகள் சரியான சின்ன எஜமான் என்னை ஆட்டுடே என்னை நின்றுக்கிற நேரத்தில் தூரத்திலிருந்து வரக்கூடிய எல்லாம் என்னை தீங்கிலும் விட்டும் அந்த ஆடுகளை பாதுகாக்க வேண்டிய கடமை அந்த ஆட்டுடே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஆட்டுக்கு வந்து மிக தூரமான பார், ஆடுக்கு மிச்சம் தூரம் விளங்கா, அதனால தன் ஆடு என்னை மான் இதுக்கு தூர பார்வை ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் தான் விளங்கும். ஆனா மனுஷனுக்கு தூர பார்வை இருக்கு. அப்ப ஆட்டடி என்ன செய்யணும், மிச்சம் தூரத்துல இருந்து பார்க்கணும், என்ன சரி என்னை தீங்கல் இருக்குதா, ஓநாய்கள் வருதா. இன்னொரு பாடம் என்ன, இப்பயும் கூட்டத்தோடு இருந்தா, இப்பயும் கூட்டத்தோடு இருந்தா அந்த ஆடுக்கு பாதம் குரூப்பாக இருந்தா ஓனா என்ன செய்யும், தனியாக ஓடக்கூடிய ஆடை தான் பிடிக்கும். அப்ப இப்பயும் நபிமார்களுடைய தன்மை என்னென்னா உம்மத்தை உண்டாக ஒத்துமையா வச்சுக்கொள்ள. எப்ப தெரிஞ்சோ அந்த நேரத்துல தீங்கு தான், சைத்தானுடைய தீங்குகள் எப்ப நடக்கும் பெரியறதின் மூலம். அப்ப இப்படி பல பாடங்கள். இன்னும் என்ன பாடம் என்னென்னா, அந்த ஆடை வைக்கிற நேரத்துல பெரிய லக்ஸரியான வாழ்க்கை வாழல, ஷூ அடிச்சுக்கொண்டு நல்ல கோட் போட்டுக்கொண்டு என்ன நல்ல மொபைல் போன்ல பாவிச்சு கொண்டு பாலைவனத்துல இருக்கல, ஒரு அடிமையான ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கை. அங்கனைக்கு வெயில் அடிச்சா அதுக்கும் ரெடி ஆகணும், மழை பெஞ்சா அதுக்கும் ரெடி, ஒரு எளிமை, எந்த நிலைமைக்கும் என்னை தாங்கக்கூடிய ஒரு தன்மை அந்த நபிமார்களுக்கு உருவாகும். அதே போல ஒரு மிக முக்கியமானதுதான் அந்த ஆட்டுகளை மெயின்டைன் பண்ற சரியான கஷ்டம். அது எப்படின்னா ஒன்று ஒரு பக்கத்துக்கு போனா எல்லாமே ஓடும், ஒரு ஆடு ஒரு பக்கத்துக்கு போச்சுன்னா அதெல்லாம் ஓடும். அப்ப அது எல்லாத்தையும் ஒரே தலைமத்துவத்து கீழே அதை அடிப்பணியை வச்சு அதை கொண்டு போகக்கூடிய தன்மை, அந்த தன்மைகள் எல்லாம் அந்த குணங்கள் பொறுமை, ஆட்டை மேய்க்கிறண்டா பொறுமை. அது சிலத்துக்கு திரும்பி வார நேரத்தை ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை தின்ன ஆரம்பிக்கும், அதுக்கு அடிக்கவோ இல்லையே அதை இதாக்கலே ஒரு விலகீனமான ஒரு மிருகம். அப்ப பொறுமை இதை என்ன எல்லாத்தையும் நபிமார்கள் இந்த ஆட்டை மேய்க்கிறதின் மூலமாக படிக்கிறாங்க. அப்ப நாங்க செய்யக்கூடிய தொழில் இந்த விஷயத்துல படிக்கிற இந்த பாடம் என்னென்னா, அதே போல அல்லாஹுடைய படைப்பிடங்களுக்கு நாங்கள் நெருங்குறோம். அந்த ஆடு மேய்க்கிறது மூலமாக நாங்கள் வெளியே போறோம், மரங்களை பார்க்கிறோம், வானத்தை பார்க்கிறோம், மலையை பார்க்கிறோம். இதன் மூலமாக அல்லாஹுடைய படைப்பினங்களை பத்தி ஒரு நெருக்கம் எங்களுக்கு ஏற்படுது. அதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு விளைவிக்கலாம், அதை பார்த்து எங்களுக்கு அல்லாஹ் விளைவிக்கலாம். அல் குர்பிலா மக்லூக்கில்லா, அல்லாஹுடைய என்னை படைப்பினத்தின் பக்கம் எங்களுக்கு ஒரு நெருக்கம் வருது. அன்பான சகோதரர்களே, ஏன் ஆடு, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆடை மேய்க்க கொடுத்தான், மாடு இருந்துச்சு ஒட்டகம் இருந்துச்சு என்னண்டா, அந்த ஒட்டகம் எல்லாம் சரியான ஒரு ஒரு என்னை உஜாரான ஒரு ஸ்ட்ராங் ஆன அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், கடுமையானவரா இருக்கணும். அவர் கொஞ்சம் என்னை பலவீனமா வீக்கா இருந்தா அந்த ஒட்டகம் அவருக்கு காலால் அடிச்சு போயிட்டு அப்ப என்ன நடக்கும், அவர் கடுமையான தன்மையை படிச்சிடுவார். ஆனா ஆடு சரியான பலகீனம், வீக்கான ஒரு மிருகம், அவசரமாக நோய் வந்துடும், அதை பாதுகாக்கணும் எல்லாம் இடத்துல. அப்ப என்ன மிருதுவ படிக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது குர்ஆன்ல ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால நீங்க அவங்களோட மிருதுவாக நடந்து கொண்டீங்க, சாஃப்டாக. அந்த சாஃப்டான தன்மை நபிமார்களுக்கு வருது எதால இருந்து, ஆடு மேய்க்கிறதின் மூலமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒவ்வொரு நபிமார்களையும் ஆடு மேய்க்க காரணம் என்னென்னா அந்த ஆடு மேய்க்கிறது மூலமாக அந்த நல்ல தன்மைகள், நான் சொன்ன அமானிதத்தை பாதுகாக்கிறது, அந்த ஆடுகளை பாதுகாக்கிறது, தூர கண்ணோட்டத்துல பாக்கிறது, ஒரு எளிமையான வாழ்க்கை, அல்லாஹுடைய படைப்பினங்களை பக்கம் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான தன்மை, மிருதுவான தன்மை, இந்த தன்மைகள் அதன் மூலமாக உருவாகும். அன்பாந்த சகோதரர்களே, நாங்களும் தொழில் செய்யறோம். இப்ப டவுன்ல இருக்கக்கூடிய ஆடு மேய்க்கிறல்ல, இப்ப யாரும் நினைக்காங்க இப்ப நாங்க போயிட்டு ஆடு மேய்க்கணும். இப்ப நாங்க செய்யக்கூடிய தொழில நாங்க எல்லாரும் பார்க்கணும், எல்லாம் தொழிலும் அல்லாஹினால் அனுமதி அளிக்கப்பட்ட தொழில் எதையும் செய்யலாம். ஆனா அந்த தொழில இருக்கக்கூடிய சில தன்மைகள் இருக்கு, அந்த தன்மையை விட்டு அல்லாஹ் இடத்துல நாங்க பாதுகாப்பு செய்யணும். எங்கட நல்ல குணங்களை அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்க செய்யக்கூடிய தொழிலை நல்லதாக செய்யணும். இதை நாங்க படிக்கிறோம். அந்த தன்மையில உதாரணத்துக்கு ஒரு நீங்க ஒரு லாயராக ஒரு பொலிட்டீஷியனாக இருந்தா இப்பயும் ஆடம்பரம் தான் வரும். ஆனா சஹாபாக்கள் பிற்காலத்துல ஒவ்வொரு சஹாபியும் ஒரு பொலிட்டீஷியனா தான் இருந்தார், ஒவ்வொரு கிராமத்துக்கு கவர்னரா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க இருந்த சினாரியோ சூழல் வித்தியாசம் இப்ப இருக்கக்கூடிய சூழல் வித்தியாசமாக இருக்கும். அப்ப கெட்ட தொழில் ஒன்றும் இல்ல, அந்த தொழிலை நாங்க எப்படி பயன்படுத்த முடியுமா? டாக்டர் நல்லொரு தொழில் ஒரு சேவையை செய்றீங்க, அதே நேரத்துல கீழாலே கேம் நடக்கும். என்ன மெடிக்கல் ரெஃப் மார் வந்து என்ன செய்வாங்க, டாக்டர் உங்களுக்கு 5 HM நாங்க எலுக்கேட் பண்ணிருக்கோம், என்ன செய்யணும் இந்த வருஷம் உங்களுக்கு வர எல்லாம் கஸ்டமருக்கு எங்கட மறந்துதான் எழுதணும். இது நடக்குது, வரக்கூடிய ஏழைக்கும் கஷ்டமானோருக்கும் அந்த மருந்துதான் எழுதுவார், அதுதான் எழுதுவார், அதே ப்ராடக்ட்ல இது இருக்குது. ஆனா என்ன நினைக்கணும், அந்த தொழிலின் அடிப்படையில அந்த தொழில இருக்கக்கூடிய தன்மைகளை நாங்க எடுக்காம, கெட்ட தன்மைகள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை அந்த தொழில நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். திருவில் ஓட்டுறோம் நாங்க, பல விஷயங்களை செய்யறோம், அந்த தொழில இருக்கக்கூடிய தன்மைகளை நாங்க என்ன செய்யணும், அதனால வரக்கூடிய அந்த கெட்ட தன்மைகளுக்கும் எல்லா இடத்துல பாதுகாப்பு செய்யணும். நல்ல தன்மைகள் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்க செய்யக்கூடிய தொழிலை நல்ல ஒரு தொழிலாக நாங்க செய்யணும். அன்பாந்த சகோதரர்களே, எல்லாரும் நல்லது யார்கள், இரண்டாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சதுதான் அவங்களோட வியாபாரம். வியாபாரம் சரியா நேர்மையான முறையில செஞ்சாங்க, அதனாலதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சிறந்த பெண்மணி, அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு சிறந்த பெண்மணி, ஒரு நல்ல வம்சத்தை சேர்ந்த ஒரு நல்ல ஒரு செல்வந்தர் பெண்மணி. அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் முடிக்கணும் என்ற ஆசை வந்ததை காரணம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய நேர்மை, அந்த வியாபாரத்தை செஞ்ச முறை. அந்த காலத்துல நபியுடைய வாலிப காலத்துல நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் கிதாபல்ல எழுதப்பட்டிருக்குது, ஹெல்ப்ஃபுல் புதூல். நான் ஏன் இதை சம்பவம் சொல்றேன்டா, எங்கட வாழ்க்கையிலும் அது ஒரு தேவையான விஷயம். ஹெல்ப்ஃபுல் புதூல் என்று சொல்லக்கூடிய சம்பவம் என்னன்னா, யமனை சேர்ந்த ஒருத்தர் வந்து மக்கா வாசியை சேர்ந்த ஆசிபின் வாயில் என்ற ஒருத்தரோட வியாபார கண்ட்ராக்ட் பண்ணிருந்தான். அவங்க ரெண்டு பேரும் வியாபாரம் அவர் வியாபாரம் செஞ்சு அவருக்கு கொடுக்க வேண்டிய யமன் வாசிக்கு கொடுக்க வேண்டிய சில ஹக்குகள் வா என்னை ஆசிபின் வாயில் எடுத்துருந்துச்சு. அவர் மக்காவுக்கு வந்து என்ன ஹக்க தாங்கப்பான், இவர் சொல்லிட்டாரப்பா அதெல்லாம் கிடைக்காது, நீங்க உங்களோட வேலையை பார்த்துக்கோங்க, எல்லாம் முடிஞ்சு இப்ப நடக்குது வியாபாரத்துல, நீ உங்களுக்கு ஏண்டிதான் செஞ்சுக்கோங்க. கடன் எடுக்கிற நேரத்துல, தொழிலுக்கு டீல் செய்யற நேரத்துல, இல்லப்பா உங்களுக்கு இப்படி தாரம் அப்படி தாரம் எல்லாம் எடுத்து முடிஞ்சு எல்லாத்துக்கு பின்னால சொல்லுவேனே, ஏண்டியமா எடுத்துவங்க, நான் தாரமாய் தான் தருவேன், இஷ்டம் வீடு அறிங்க இல்லாட்டி போயிட்டு அப்படின்னு பேசாக்களிக்கிறோம். இதே மாதிரி நடந்துச்சு. ஆசிபின் வாயில் என்ன நினைச்சார்னா, மக்கா வாசல் யாரும் இவருக்கு உதவி செய்ய மாட்டாங்க, இவர் எங்கேயோ வார ஒரு கிராம பகுதி ஊரை சேர்ந்தவர் அல்ல, அவர் நினைச்சார் இவருக்கு உதவி இல்லை, அவர் திரும்பி போயிட்டுருவாருட்டு. அந்த யமன் வாசல் என்ன செஞ்சாரு, மக்கால் அதிகமான மக்கள் குழங்கக்கூடிய இடத்துல வந்து நபியுடைய வாலிப காலத்தில் நடந்த விஷயம் தானே என்று சொல்றேன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க பிற்காலத்தில் இதை ஞாபகப்படுத்துறான். இந்த நடந்த இந்த நல்ல விஷயம், அரபிகள்கிட்ட நல்ல குணங்கள் இருந்துச்சுன்னு சொன்னேனே, அரபி குரேஷியல் இடத்துல அதில் ஒரு நல்ல குணம் தான். இந்த யமன் வாஸ் வந்து அவர் கத்த ஆரம்பிச்சார், இப்படி எனக்கு உங்களோட பூமியில அநியாயம் நடந்திருக்குது, இந்த அநியாயத்துக்கு என்னுடைய உரிமைகள் எடுத்து தரக்கூடிய யாரும் இல்லையா இப்படின்னு சொல்லி அவர் கத்த ஆரம்பிச்சார். கத்த ஆரம்பிச்ச நேரத்துல குரேஷியல்ல பல கோத்திரங்கள் ஒன்று சேர்ந்தாங்க. அவங்க என்ன எங்க வந்து சேர்ந்தாங்கன்னா, அப்துல்லா இப்னு ஜஅதான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருடைய வீட்டில் ஒன்று சேர்ந்தாங்க. ஏன் அந்த வீட்டில் ஒன்று சேர்ந்தாங்க என்ற தையும் எழுதுறாங்க. என்னென்னா, அப்துல்லா இப்னு ஜஅதானுக்கு நல்ல ஒரு தன்மை இருந்துச்சா, நல்ல வரக்கூடிய விருந்தாளிகளை நல்லா உபசரிப்பார். அவன் முக்கியமாக ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் எல்லாம் மாவட்ட வீட்டில் தான் நடக்கும், அவர் என்டர்டெயின் பண்ணுவார், வரக்கூடிய யாருக்கும் மூஞ்ச என்னை மூடிக்கொள்ள மாட்டார், என்னப்பா சொல்ல மாட்டார், வரக்கூடிய எல்லாருக்கும் நல்ல விருந்து உபசரிப்பார், நல்ல தன்மை. அப்ப அவங்க வீட்டில் எல்லாரும் ஒன்று கூட்டினார், ஒன்று கூட்டி ஹெல்ப்ஃபுல் புதூர் என்று சொல்லி ஒரு கண்ட்ராக்ட் ஒரு ஒப்பந்தத்தை வச்சாங்க. எங்கட பூமிக்குள்ள வந்து யாருக்கு அநியாயம் நடந்தா நாங்க எப்படி அவங்களுக்கு உதவி செய்யணும், ஒரு நல்ல ஒரு விஷயம். ஒக்குதருக்கு அநியாயம் நடந்திருக்கு, அந்த அநியாயம் எங்கட மக்காவாசி சேர்ந்த ஒரு அநியாயம் செஞ்சிருக்கிறார், எங்கட என்ன எங்கட ஒருத்தர் அநியாயம் செஞ்சு அவட பக்கத்துல நாங்க நின்று கொள்றோம், மௌனமா இருக்கிறோம். அப்படித்தானே எங்கடால் தானே சப்போர்ட் பண்ணுவோம்ப்பா, எங்கடால் எங்கடால் இல்ல, சொந்த மகன் சொந்த வாப்பா ஒரு தவற செஞ்சாலும் அவர் தவறாக இருந்தா அது தவறதான். ஒரு தடவை சொன்னாங்க, என் மகள் பாத்திமா ரலி அல்லாஹ் அன்ஹா அவங்க களை விடுத்தாலும் அவட கையை நான் வெட்டும்படி வேணும்னு சொன்னாங்க. நேர்மையா நடக்கும், மக்களுடைய உரிமைகள் அப்படி பாதுகாக்கும். அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க, சொன்னாங்க இதுக்கு பின்னால் நாங்க இருக்கக்கூடிய எங்கட பூமியில யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது, அப்படி அநியாயம் நடந்தா நாங்க முன்னுக்கு வருவோம் என்ற அடிப்படையில் இந்த குறைஷியோட எல்லா கோத்திரமும் ஒரு கண்ட்ராக்ட் வந்தாங்க. அன்பான சகோதரர்களே, பின்னாலையும் அப்படி காபிர்கள் எனக்கு அழைத்தால், இப்படியான ஒரு ஒப்பந்தத்துக்காக அழைத்தால் அதுக்கு நான் பதிலளிப்பேன். ரசூலுல்லாஹ் நான் எதே நீ சொல்லா எங்கட வாழ்க்கைக்கு நாங்க வாழக்கூடிய இந்த நாட்டு அடிப்படையில முக்கியமானது. அந்நியர்களாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு, சமுதாயத்துடைய நல்ல நலனுக்காகவே ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னா அவங்களோட நாங்க என்ன செய்யணும், கொண்டு படணும். காபிர்களாக இருந்தாலும் சொன்னாங்க பிற்காலத்துல இஸ்லாத்துக்கு பின்னாலே மெனையை அழைத்தா அதுக்கு நான் பதிலளிப்பேன். அது அவங்களோட வாழ்க்கையில அந்த சரித்திரத்துல மிக முக்கியமான ஹெல்ப்ஃபுல் புதூல். பின்னாலேயும் சஹாபாக்கள் பல அநியாயங்கள் நடந்த நேரத்துல அவங்க அதை ஞாபகப்படுத்துவாங்க. நீங்க என் உரிமையை தளல்ல அண்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு மகன் ஹுசைன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் அனி வலீத் இப்னு உத்பா என்று சொல்லக்கூடியவரோட கவர்னரோட நல்ல பிரச்சனையின் நேரத்துல அவர்கிட்ட ஒரு சில காணி எடுத்து கொடுக்காத நேரத்துல அவங்க சொன்னாங்க, நான் மஸ்ஜித் நபவிக்கு போயிட்டு மக்கள் அழைச்சி ஹெல்ப்ஃபுல் புதுன்னு நான் ஞாபகப்படுத்துவேன். என்ன ஹெல்ப்ஃபுல் புதுன்னு என்று சொல்லக்கூடிய அந்த குறைஷன் நடந்தது, அது அவங்க சரித்திரத்துல மிக முக்கியமான விஷயம் நடந்தது. அதனால யாருக்கு சரி அநியாயம் நடந்தா அது முஸ்லீம்களுடைய தன்மை என்னண்டா, அநியாயக்காரருக்கு உதவி செய்யறது முஸ்லீம்களுடைய தன்மை. அப்ப நல்லவர்களுக்கு நல்ல விஷயத்துல அவங்க காபிர்களாக இருந்தாலும் சரி அவங்களோட ஒன்றுபட்டு அந்த உரிமைக்காக வேண்டி போராடுறது, இது முஸ்லீம்களுடைய மிக முக்கியமான தன்மையாக இருந்தது. அதுக்கு பின்னால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது தடவையாக அவங்களோட சாச்சா பெரியப்பாவோட ஷாமுக்கு போனாங்க. ரெண்டாவது தடவை ஷாமுக்கு ஹதீஜா ரலியல்லாஹுனுடைய அடிமை ஸ்ரீஜா ரலியல்லாஹு அடிமை மைசராவோட என்ன செஞ்சாங்க, பிரயாணம் செஞ்சாங்க தொழிலுக்காகவே. அந்த தொழிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால்தான் ஹதீஜா ரலியல்லாஹுனவங்க ப்ரொபோசல் அனுப்புறாங்க, உங்களை திருமணம் முடிக்க நான் விரும்புகிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்தியுடைய பாடத்துல நாம் மிக முக்கியமாக நபியுடைய சிறு பிரயாணம், அவங்களோட வாலிப்ப காலம், அவங்களோட தொழில் என்ற அடிப்படையில மூணு விஷயத்தை பார்த்தோம். சிறு பிரயாணத்துல பிள்ளைகளுக்கு நாங்க எந்த குறையும் சொல்ல முடியாது, நாங்க பிள்ளைகளை நல்லா பாதுகாத்து ஒரு நல்ல சூழல்ல வளர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. வாலிப்ப காலம் நாங்க எங்களை பாதுகாத்து கொள்ளணும், அல்லாஹ் இடத்த நாங்க துஆ செய்யணும், எங்களையும் எங்களோட முழு சந்ததியையும் அல்லாஹ் தினாவும் விட்டு நாங்க அல்லாஹ் எல்லாம் எங்களை பாதுகாக்கணும், அல்லாஹ் இடத்த நாம் துஆ செய்யணும். அதே போல மிக முக்கியமான விஷயத்த நாம் பார்த்தோம், தினாவினால் பிறக்கப்படக்கூடிய பிள்ளைகள்னால மோசம் தான் நடக்கும், சமுதாயத்துல கேடுதான் நடக்கும், சமுதாயத்துல விபரீதங்கள் தான் நடக்கும். அந்த அமெரிக்காவுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பொருளாதாரமும் யுத்தமும் அல்ல, அவங்கள வீழ்ச்சிக்குரிய காரணம் அஞ்சு வருஷத்துல நான் சொல்றேன், அஞ்சு வருஷத்துல ஒரு மிகவும் எளிமையான ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு நாடாக இப்பயே அதை ஆரம்பிச்சு முடிஞ்சு ஒரு நடக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த அமெரிக்கா நாடு மாறும். காரணம் என்னன்னா அவங்களுடைய இந்த திருமணத்துடைய இந்த உறவு நாள் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு பரிசுத்தமான ஒரு திருமணத்தையும் பரிசுத்தமான ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்றதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கு. அதே போல அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல உரிமைகள் நல்ல மக்களுக்காக வேண்டி மக்களுடைய உரிமைக்காக வேண்டி பாடுபடக்கூடிய நல்லவர்களாக நாங்கள் மாறும். அது யாராக இருந்தாலும் சரி அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். இதன் மூலமாகத்தான் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை எங்களுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த மைசரா என்று சொல்லக்கூடியவரோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாமுக்கு போன நேரத்தில் பல விஷயங்களை அவங்க அவதானிச்சாங்க. மேகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்னை நிழல் கொடுக்கறத அவதானிச்சாங்க. மரங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சுஜூத் செய்யறதை கவனிச்சாங்க. அவங்களோட வியாபாரத்துல இருந்த நேர்மையை அவங்க கவனிச்சாங்க. இதெல்லாம் கவனிச்சு வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இப்படி நேர்மையான ஒரு மனுஷன், ஏ அவங்க மிச்சம் பணமுள்ள ஒரு பெண்மணி, பலர் அவங்களுடைய வியாபாரம் செஞ்சு மோசடி செஞ்சாங்க, அவங்க தேடிக்கொண்டிருந்தாங்க நல்ல ஒரு இணை நேர்மையான நம்பிக்கையான ஒருத்தரை தேடிக்கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிக்காஹுக்காக வந்து ப்ரொபோசல் அனுப்பி வச்சாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த ப்ரொபோசல் வார பாடம், மிக முக்கியமான ஒரு பாடம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அவங்களோட மேரேஜ் லைஃப், அதுலேயும் குறிப்பாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமண வாழ்க்கை இவ்வாறு இருந்தது. இதை நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. ஏன் எப்ப திருமண வாழ்க்கை நல்லதாக அமையுமோ அதனால வரக்கூடிய பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பாங்க, அதனால ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம். எப்ப திருமண வாழ்க்கையில மிச்சம் மோசடிகள், கஷ்டங்கள், அதனால ஏற்படக்கூடிய சிக்கல் மூலமாக பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு மிகவும் பலவீனமானவங்க, சைக்காலஜிகளாக பல விஷயத்துல ஒரு பலவீனமானவங்களா பிறப்பாங்க, அதனால எங்களோட பிற்கால சமுதாயம் ஒரு மோசமான சமுதாயமாக மாறும். அதனால அன்பான சகோதரர்களே, வாரக்கிழமையுடைய பாடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமண வாழ்க்கை, அவங்களுடைய முதலாவது திருமணம். அவங்களோட மத்த திருமணத்தை பத்தி எங்களுக்கு பேச பிராக்டிக்கலா நாங்க யாரும் ரெண்டு மூணு நாலு முடிக்கக்கூடிய சக்தியிலையும் இல்ல, அந்த நிலைமையிலும் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் திருமணத்தை எவ்வாறு வாழ்ந்தாங்க, எப்படி முஹப்பத்தோட வாழ்ந்தாங்க, எவ்வளவு அன்போட வாழ்ந்தாங்க என்ற விஷயத்த தேவையான ஒரு பாடம். எல்லாருக்கும் சொல்லுங்க, இன்ஷால்லா உங்களோட வீட்டுல பெண்களுக்கும் சொல்லுங்க, இன்டர்நெட் மூலமாக கேட்கும்படி எல்லாருக்கும் இதனுடைய என்னை நாம் அதிகமாக பேச பேச எந்த நல்ல விஷயங்களை கேட்போமோ அது எங்களோட வாழ்க்கையில வரும். வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாம் பேசின இந்த நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்து அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக.
For more lectures, visit slhub.com.